இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு, மூன்றாம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். வெளிப்படுத்தல் 11 அதிகாரம் 14 19 வரை.
வெளிப்படுத்தல் முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகமூப்பர்களிலிருந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவன கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
மூன்றாம் ஆபத்து எப்படி வருது? சீக்கிரமாய் வருகிறது. அது தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்களுக்கு அது சீக்கிரமாய் வருகிறத அது புரியும். 7 தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தரும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாக மாறினார். உடனே என்னாச்சு? ராஜ்யம் முழுவதும் பிசாசுகிட்ட இருந்தது, உலகத்தினுடைய கையில் இருந்தது, எல்லாம் தேவனுடைய ராஜ்யமாக மாற்றப்பட்டுவிட்டது ஒரு எக்கால சத்தத்திலேயே. ஆனால் இந்த எக்காலம் ஊதும்போது கீழே நாம் வாசிக்கிறோம், 8 வகையான காரியங்கள் நடக்குது. 8 வகையான காரியங்கள் நடக்குது. ஆனால் தேவனுடைய ராஜ்யமாக மாற்றப்பட்டு விட்டது. அப்படி மாற்றப்பட்ட உடனே என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது கம்பீர சத்தம் வானத்தில் உண்டாயிட்டேன். அது நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். அப்படி கம்பீர சத்தம் உண்டாகும் போது வானத்தில் உண்டாகுது, பூமியிலேயே அனைவருக்கு கம்பீர சத்தம் உண்டாகுது. ஏன்னா கம்பீர சத்தம் ஆட்சி செய்யக்கூடிய நேரம் வந்துவிட்டது, நாங்களும் ஆட்சி செய்வோம். ஏன்னா கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தான் உருவாக்கியிருக்காரு, அதை பங்கு போட்டு கொடுக்குறாரு. 5 பட்டணத்துக்கு அதிபதி யாரு, 2 பட்டணத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவரவருடைய நீதியின் கிரியை கேட்டபடி பட்டணங்களை பிரித்து கொடுக்கிறார். அப்போ அந்த கம்பீர சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அப்போ கம்பீர சத்தம் உண்டாகிறது எங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்களும் கிறிஸ்துவோடு கூட ஆட்சி செய்வோம் என்கிற நம்பிக்கை உள்ளவர்கள் ஆண்டவரை கம்பீரமாக துதிப்பார்கள், கம்பீரமாக எல்லா காரியத்திலும் இருப்பார்கள், வாழ்க்கை கம்பீரமாக இருக்கும், பேச்சு கம்பீரமாக இருக்கும், பாட்டு கம்பீரமாக இருக்கும், செயல் கம்பீரமாக இருக்கும், எல்லாமே கம்பீரம் இருக்கும். அந்த கம்பீரத்தில் ஒரு குறையும் வராது. அப்பொழுது எல்லா என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் சிங்காசனத்தை விட்டு எழுந்திரிச்சு எல்லாருந்து வணங்கி உங்களது வல்லமையை கொண்டு ராஜ்யம் பாரம் பண்ணுகிறீர், அதில் நாங்களும் ஆட்சி செய்வோம் அப்படிங்கிற புதுப்பாட்டை பாடுறாங்க. அப்போ முதல்ல வந்து கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் ஆகப்படும்போது கம்பீர சத்தம் உண்டாகிறது. நாம் போன வாரம் அதை பார்த்தோம். இன்ன அதில் எத்தனை காரியங்கள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 18-19 வாசிப்போம்.
பூமியை கெடுத்தவர்களை கெடுத்ததற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொடர்ந்து கொண்டார்கள்.
போதும், இது எத்தனை பிரிவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உங்களுடைய கோபம் உண்டது. இப்போ ஜாதியை கோபப்படலைன்னா ஆண்டவர் கோபப்பட மாட்டார். இப்போ யார் கோபப்படுறா? முதல்ல ஜாதிகள் தான் கோபப்படுறாங்க. இந்த கோபம் முதல்ல என்னாச்சு? முதல் யார்கிட்ட உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னா, காயின்கிட்ட உருவாச்சு. காயினே, நீ ஏன் எரிச்சல் அடைகிறாய், நீ ஏன் கோபப்படுகிறாய்? அந்த கோபம் இப்போ முடிய போகுது. அப்போ ஜாதிகள் கோபப்படுறாங்க. எந்த ஜாதி கோபப்படுறாங்க? இந்து கல் மண்ணையும் மரத்தையும் வணங்கிட்டு இருக்கிறான், கோபப்படுவான். காயினுடைய சந்ததி, காயினுடைய சந்ததி கோபப்படுது. ஜாதிகள்னா எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, திருப்பதிக்கு போகிறவன், ராமேஸ்வரத்துக்கு போகிறவன், காசிக்கு போகிறவன் அப்படின்ட்டு. இங்கே ஜாதிகள் எந்த ஜாதிகள் யார் சொல்லுவாங்கன்னு பார்ப்போம். ஜாதிகள்னா கரெக்டாக எந்த ஜாதிகள்? இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க தான் ஜாதிகள். ஜாதின்னு வேற யாருமே இல்லை. அந்த ஜாதியாவது என்னைக்காவது ரசிக்கப்பட்டுருவான். ஆனால் இந்த ஜாதி மாறுபாடான ஜாதி, தாறுமாறான ஜாதி, வணங்கா கழுத்துள்ள ஜாதி. ஆமாம், மோசமான ஜாதி, ஆள் மாறாட்டம் பண்ணுற ஜாதி. நினச்சா இந்த பக்கம் நிற்கும், நினச்சா அந்த பக்கம் நிற்கும். அந்த ஜாதிகளுக்கு கோபம் நிறைய வருது. தேவனுடைய ராஜ்யம் ஆக்கப்பட்ட உடனே தேவனோடு கூட ஆட்சி செய்கிறவர்கள் கம்பீர சத்தன்றாங்க. ஆனால் அந்த ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் கிடைக்கல, அல்லது அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப கோபம் வருது. ஏன்னா கல்யாண வஸ்திரம் இல்லாதவனை கட்டி கொண்டு புறமானவர்களே போடும்போது என்ன ஆகுது, அவனுக்கு ஒன்றும் பதில் சொல்கிறது ஒன்றும் முடியல. ஆனால் கையும் காலம் கட்டியாச்சு, கோபம் எப்படி வரும், பயங்கரமாக வரும், எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல, அந்த மாதிரி கோபம் வரும். அப்படி ஜாதிகள் கோபப்பட்ட உடனே ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. ஆனால் நம்ம நாள் நீதியாகத்தான் செய்கிறோம், இவங்களுக்கு என்ன குறைய வச்சோம், இப்படி இப்படியெல்லாம் எல்லாம் செஞ்சு கூட நம்மகிட்ட இப்படி கோபப்படுறாங்களே, அப்போ நானும் கோபப்படுப்பட வேண்டியதுதான் அப்படின்னு ஆண்டவர் கோபப்படுறாரு. அப்போ ஏழாம் தூதன் எக்காலம் ஊதின உடனே முதலாவது எல்லா ராஜ்யமும் கிறிஸ்துவனுடைய ராஜ்யங்கள் ஆக்கப்பட்டது. அப்புறம் முதல் சத்தம் கம்பீர சத்தம் உண்டாகுது. ரெண்டாவது காரியம், ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உங்களுடைய கோபம் உண்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது பாயிண்ட்டு, மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறது. மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறாங்க. ஆனால் மரித்தோர் எப்போ நியாய தீர்ப்படைப்பாங்க யாருக்கு தெரியும்? இன்னைக்கு வரைக்கும் செத்துருக்காங்கன்னு வைங்களேன், ஆதாம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் செத்துருக்காங்க, அவங்க எப்போ நியாய தீர்ப்படைவாங்க? சிங்காசனத்துக்கு முன்பு காலம், காலம் தான் நம்மளுக்கு இங்கே முக்கியம். எந்த காலம் இல்லை, பைபிள் வந்து யாருமே சரியாக படிக்கல. தெரியும், படிக்கிறாங்க, வருஷத்துக்கு ஒரு டைம் டைம் டேபிள் போட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஒழியா சிந்திச்சு தியானிச்சு கரெக்டாக படிக்கல. நியாய தீர்ப்பு மொத்தம் எட்டு நியாய தீர்ப்பு இருக்குது. எந்த நியாய தீர்ப்பில் வருவாங்க மருத்துவர்கள்? தேவனுடைய வீட்டில் மன நியாய தீர்ப்பு தொடங்குது. மரித்தோர் நியாய தீர்ப்பு எந்த நியாய தீர்ப்பு அடைகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. ஆயிரம் ஆண்டாச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம், வெள்ளை சிங்காசனம் பத்தாது, ஆயிரம் ஆண்டாச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறாங்க. ஆனால் இங்கே யார் மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறாங்கன்னா, இந்த பூமியில் உயிரோடு இருக்காங்க பார்த்தீங்களா, கம்பீர சத்தம் இல்லாமல் ஆவியில் செத்தவன், இந்த கோபப்படுறான ஜாதி, இந்த கோபப்படுற எல்லா ஜாதியும் ஆவியில் செத்தவன், அவனுக்கு எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்குறான். உயிரோடு இருக்கிறவனுக்கு தான் முதல்ல நியாய தீர்ப்பு, செத்தவனாலும் ஆயிரம் ஆண்டு ஆச்சு கடைசியில் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வாசிட்டு வரும்போது கடைசியாக நம்ம வாசிக்கிறான், பூமியை கெடுத்தவர்களே கெடுக்கிறதுக்கு காலம் வந்தது. எப்படி பூமியை கெடுத்திருப்பாங்க? இல்லை, பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதுக்கு காலம் வந்தது. பூமினா என்ன? பூமினா இதயம் ஆகுமா? வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. கரெக்ட். தேவனுடைய வசனத்தை யார் யார் உருட்டி பருட்டி மழுப்பி என்னென்ன பண்ணாங்களோ எல்லாம் வந்துடும், அவங்களுக்கு நியாய தீர்ப்பு. இந்த ஜாதிகள் இருக்காங்களே, ஜாதிகள் எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. இந்த லைனாக கீழே வருது, ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உங்களுடைய கோபம் கொண்டது. மருத்துவர் நியாய தீர்ப்பு எல்லாமே ஆயுத சத்தவங்க, ஆயுத சத்தங்களுக்கு எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு. பைபிள் வசனத்தை தாறுமாறாக பேசி, தங்களுடைய சுயநலத்துக்காக பேசி, தன்னுடைய காரியத்திற்காக தேவனுடைய வசனத்தை உபயோகப்படுத்தினவர்களுக்கு அவங்க தான் பூமியை கெடுத்தவங்க. தேவனுடைய வார்த்தையை கூட்டி குறைச்சி பேசி தேவையில்லாத காரியங்களுக்கு எடுத்து சொந்த ஆதாயத்துக்காக எடுத்தவங்கக்கிட்ட ஆண்டவர் அவங்கள கெடுக்கிறார். பாருங்க, நியாய தீர்ப்பு கூட அப்படின்னா கெடுக்கிறது, ஆண்டவர் அவங்களை கெடுப்பார். ஏன்னா தேவனுடைய வசனத்தை அவர்கள் கெடுத்தார்கள், அதனால் ஆண்டவருடைய கோபம் வரும்போது ஆண்டவர் அவர்களை கெடுக்கிறார். அதுக்கப்புறம் தீர்க்க தரிசியாகி உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும், அப்புறம் உம்முடைய நாமத்தின் மேல் பயபக்தியாக இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதுக்கு. இவர்களுக்கு ஆண்டவர் எப்போ பலன் கொடுக்குறாரு? ஊழியக்காரர், பரிசுத்தவான்கள், சிறியோர், பெரியோர், நாலு வகையான ஜனங்கள் இருக்காங்க. இவர்களுக்கு ஆண்டவர் எப்போ நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு? யாருக்கு தெரியும்? முதலாவது தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு, அதாவது பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் எப்போ நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு? மொத்த நியாய தீர்ப்பு எட்டு வகையான நியாய தீர்ப்பு, ஏழோ எட்டாக பிரிச்சுக்கலாம். எட்டு ஏழு வகையான நியாய தீர்ப்பு அல்லது எட்டு வகையான நியாய தீர்ப்பு இருக்கு. இந்த நியாய தீர்ப்பில் ஏதாவது ஒரு நியாய தீர்ப்பில் கண்டிப்பாக எல்லாரும் போய் ஆகணும். பாவிகளும் போகணும், நீதிமன்றங்களும் போகணும். நியாய தீர்ப்பு யாருமே தப்ப முடியாது. இது எப்போ நடக்கிற நியாய தீர்ப்பு கேட்டீங்கன்னா, எழுத்தின்படி மறித்தவங்க ஆயிரம் ஆண்டு ஆச்சு கடைசியில் நியாயம் தீர்க்கப்படுற மாதிரி, தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கும் பரிசுத்தவான்களும் பெரியோர் சிறியோர் எல்லாரும் ஆயிரம் ஆண்டாட்சிக்கு முன்பதாக நியாய தீர்ப்பு. முதலாம் உயிர்த்தெழுதலில் நியாய தீர்ப்பு, இவங்கெல்லாம் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைவார்கள். எழுத்தின்படி மறித்தவங்க எல்லாருமே ரெண்டாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைவாங்க. நீதிமான்கள் எல்லாரும் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைவாங்க. அப்போ முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைகிறவங்க தான் இந்த நீதிமான்கள், ஊழியக்காரங்க, பரிசுத்தவான்கள், பெரியோர், சிறியோர் எல்லாரும் இதில் தான் வருவாங்க. அப்போ இது வந்து இந்த ஏழாம் தூதன் எக்காலம் ஊதும்போது அந்த எக்கால சத்தத்தில் எட்டு வகையான காரியங்களை நாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பத்தொன்பதாம் வசனம் வாசிப்போம். போதும் அப்பொழுது பரலோகத்திலே தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. சோத்திரம். அப்ப இது நாள் வரைக்கும் என்ன ஆயிருந்தது? ஆமா, இது வரைக்கும் மூடப்பட்டு இருந்தது. ஏன் மூடினாங்க? அதுக்கு அர்த்தம் தெரியுமா யாருக்காவது? ஏதாவது காரணம் இருக்கணும்ல? இல்லை இல்லை இல்லை, அது வந்து பல்லவராஜ்யத்தின் எழுத்துறவர்கள். இங்கே தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது, ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையை பற்றி காணப்பட்டது. ஆ, எதனால் மூடப்பட்டது? லூசிஃபர் காலத்தில் மூடப்பட்டது. ஏன்னா தேவனுடைய ஆலயத்தை கெடுத்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணார் தான், எல்லாத்தையும் கொண்டு தள்ளி தேவாலயத்தை பூட்டிட்டார். போ, யாருக்கு வேண்டாம். அதுக்கு முன்னால, அதுக்கு முன்னாலே அது வந்து ஏதேன் தோட்டத்துக்கு தான் வச்சாரு. அதே மாதிரி அங்கேயும் லூசிஃபர் வந்து பிரச்சனை பண்ணானே, தூதர்கள் நிறைய பேர் தேவனுடைய ஆலயத்தை சேதப்படுத்தினாங்க. அது சங்கீதத்தில் ஒரு இடத்துல வருது, நிறைய தேவனுடைய ஆலயத்தை சேதப்படுத்தியிருக்காங்க. அப்போது எல்லாத்தையும் ஆண்டவர் சங்கிலியில் கட்டி கீழ்படுத்தி தேவனுடைய ஆலயத்தை கூட்டிட்டார். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உபத்திரவ காலத்தில் இங்கே வரும்போது எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ஆலயத்தை திறக்க வேண்டும், திறக்க வேண்டும்னு போராட்டம் நடத்துகிறாங்க. போராட்டம் நடத்தி நடத்தி, ஆமாம், தேவனுடைய ஆலயத்தை திறக்கிறதுக்கு எத்தனையோ பேர் ரத்த சாட்சியை மறிக்கிறாங்க. அப்படி மறித்ததுக்கு அப்புறம்தான் அங்கே தேவனுடைய ஆலயம் திறக்கப்படுகிறது. அதனால தான் ஆபத்து வரும்னு சொல்ல கேட்டேன். ஆபத்து நீதிமான்களுக்கு இருக்குது, துன்மார்க்கனுக்கு இருக்குது, ஆபத்து தான், மரணம் எல்லாத்துக்கும் உண்டு. நாம் தீர்க்க தரிசனத்தில் வாசிக்கும் போது, கொலைக்கு நியமிக்கப்பட்ட ஆடுகளை மேய்ப்பாயாக, ஒருத்தனை உயிரோடு தப்பிக்க முடியாது. ஆனால் ஆண்டவருக்காக மறித்து தேவனுடைய சமூகத்தில் போய் சேர்றதுக்கு நல்லதா, அல்லது தேவனுடைய நியாய தீர்ப்பில் மறித்து அக்னி நேரத்துக்கு போய் சேர்றது நல்லதா அப்படிங்கிறத அவங்க அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அதனால தான் ஆபத்து வருகிறது, அது சீக்கிரமாக வருகிறது. அதனால் அந்த ஆபத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு நீதிமான்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு தேவனுடைய வசனத்தை பிரசங்கிப்பார்கள். துன்மார்க்கு என்ன பண்ணுவான்? அதை எதிர்ப்பான், அதை எதிர்த்து தேவனுடைய நியாயத்திற்குனாலும் அவனும் மரணம் அடைவான், இவனும் மரணம் அடைவான். அப்படி மரணம் அடையும் போது தேவனுடைய சமூகத்தில் நிறைய பேர் போய் சேருவாங்க, அக்னி நாதத்தில் நிறைய போய் சேருவாங்க. இப்படியாக ஏழாம் தூதன் எக்காலம் ஊதும் போது எட்டு விதமான காரியங்கள் நடக்கிறது. அதுதான் போன வாரம் கம்பீர சத்தம் வானத்தில் உண்டாயின அப்படிங்கிறத போன வாரம் தெளிவாக பார்த்தோம். எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்காங்கன்னு தெரியல, அநேக பேர் மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மறந்தால் மறந்தது தான், கம்பீர சத்தமே இருக்காது. எதுக்கு ஒரு தடவை கூட வாசிச்சுட்டு நாம் அதுக்கு கம்பீர சத்தம் உண்டாகும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கம்பீர சத்தத்தில் ஏழு விதமான எட்டு விதமான காரியங்கள் நடக்குது அந்த கம்பீர சத்தத்துலேயும். ஏன்னா ஆளுகள் அடையாளம் கண்டுபிடிக்கணுமில்ல, யாருக்கு கம்பீர சத்தம் இருக்குது யாருக்கு இல்லை. சும்மா கம்பீர சத்தம் மட்டும் போட்டால் போதுமா? நம்ம ஒன்று தெசலோனிக்கர்ல வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம், பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் கம்பீர சத்தத்தோடும் ஆண்டவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போ கம்பீர சத்தம் இருக்குது, அப்போ அது கம்பீர சத்தத்தில் இருக்கிற ஆட்களை கண்டுபிடிக்கணும். அந்த கம்பீர சத்தம் இல்லாத ஆட்கள் யாருங்கிறத அதையும் கண்டுபிடிக்கணும். வெளிப்படுத்தல் 11 அதிகாரம் இல்லை சாரி கம்பீர சத்தம் சங்கீதம் 89:15-16 சங்கீதம் 89:15-16 போதும். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். சத்தத்தை கேட்கறத ஜனங்களே பாக்கியம் உள்ளவங்களாமா பாருங்க. அப்ப கம்பீர சத்தத்தை கேட்கிறவனே பாக்கியம் உள்ளவன் சொன்னா, அந்த கம்பீர சத்தத்தை போடுறான் பாருங்க, அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஆமா இல்ல, பாக்கியம் உள்ளவர்கள் முதல்ல கம்பீர சத்தம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் தேவனுடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடக்க முடியும். முதல்ல முகத்துல வெளிச்சம் வந்ததுனால கம்பீர சத்தம் இல்லை, கம்பீர சத்தம் வந்ததுனாலதான் அவர்கள் உங்களுடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அப்ப கம்பீர சத்தங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன சத்தம் கம்பீர சத்தம்? போன வாரம் முழுவதும் பேசினதனுடைய சாராம்சம் என்ன, கம்பீர சத்தம்னா என்ன? எண்ணத்துக்காக அந்த கம்பீர சத்தம் உருவாச்சு. அது வந்துருச்சு அதுக்கு முன்னால, அதுக்கப்புறம் அவர் ராஜாவாயிட்டார். ரட்சகராக இருந்தவன் ராஜாவாக மாறி இருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்றவங்க தான் கம்பீர சத்தம் போட முடியும். ரட்சகராக எனக்கு இருந்தா போது ஆண்டவரே பாவத்தை மணி இரக்கத்தை இரக்கமாயிரும் அன்பாயிரும், நான் இன்னும் கொஞ்சம் பாவம் செய்ய வேண்டியது இருக்குது செஞ்சுக்கிறேன் என்பால் கிருபியாயிரும் மனவருக்கமாயிருனா அந்த காலமெல்லாம் போச்சு. அதனால் ரட்சகர் ராஜாவாக மாறிட்டார். அதனால் மணவாளனுக்காக காத்திருக்கிறவங்கெல்லாம் மணவாளர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். மணவாளனுக்காக காத்திருக்காமல் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க துக்கத்தோடு இருக்காங்க. அப்படியாக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராடைய ஸ்தானத்திலிருந்து ராஜாவாக அங்கீகரிக்கிறவர்களுக்கு அந்த கம்பீர சத்தம் வரும். அவர்கள் தேவனுடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். எவ்வளோ பிரகாசமாக இருக்கும் பாருங்க, சூரியனே இவ்வளோ பிரகாசமாக இருக்குது. அப்போ ஆண்டவருடைய முகத்தின் வெளிச்சம் எப்படி பிரகாசமாக இருக்கும்? அகிலாண்ட முழுவதுக்கும் வெளிச்சம் கொடுக்கறது ஆண்டவருடைய முகம்
தான்.
ஆமாம், அதனால மோசே முக்காடு போட்டுக்கிட்டாரு. ஆமாம், இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு வெளிச்சம் இல்லாதனால முக்காடு போட்டுக்கிறாங்க இன்னைக்கு. அப்படின்னா முக்காடுன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா பட்டம் பதவி. அவர்கள் உம்முடைய நாமத்தின் நாடோறும் கழி கூர்ந்து உம்முடைய நீதியினால் உயர்ந்திருப்பார்கள். பாருங்க, ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் அடைகிறாங்க. ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தில் கழிவுடுறாங்க. அப்போ கம்பீர சத்தம் இல்லைன்னா என்ன ஆகும்? ஒவ்வொரு நாளும் இல்லாதவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் துக்கம்தான். கழிவுறதுக்கு பதிலாக துக்கம்தான், கஷ்டம்தான். அதனால் நம்மளுக்குள்ள எந்த சத்தம் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டா போதும், சந்தோஷம் இருக்குதா துக்கம் இருக்குதான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால் ஒவ்வொரு நாளும் அந்த கம்பீர சத்தம் நீதிமான்குள்ளே வரும். அது கேட்குறவங்களே பாக்கியம் உள்ளவன் இருக்குது, நம்ம கேட்குறவங்களாக இல்லை, நம்ம கம்பீர சத்தம் போடுகிறவர்களாக மாற வேண்டும். வெளிப்படுத்தல் 19:7-8-9. போதும், கம்பீர சத்தம் உண்டாகும் போது முதல்ல நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆட்டுக்குட்டியாண்டி கல்யாண விருந்து. இங்கேயும் வரும்போது கல்யாண விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ராஜாவாக வர சத்தத்தை கேட்கிறவங்க பாக்கியவான்கள். அப்போ ராஜாவாகும்போது, இயேசு கிறிஸ்து இரட்சகராக இருந்து ராஜாவாக மாறும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கல்யாண விருந்து நடக்குது. அப்படின்னா முடிசூட்டு விழா நடக்குது. அந்த முடிசூட்டு விழாவுக்கு போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே விருந்து, பெரிய விருந்து நடக்குது. அந்த விருந்தில் பரிசும் கொடுக்குறார் ஆண்டவர். விருந்துனா சத்தியமான வார்த்தைகளை விருந்தாக கொடுக்குறாரு. எதை பரிசாக ஆண்டவர் கொடுக்குறாரு? அதுக்கு முன்னால் விருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன பண்ணணும், மனவாட்டி தன்னுடைய மெல்லிய வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அந்த மெல்லிய வஸ்திரத்தை கொடுக்குறாரு, மனவாட்டி என்ன பண்ணணும், அதை தன்னுடைய அலங்கரிப்பாக தரித்து கொள்ள வேண்டும். அது அவங்கவுங்க தான் தரித்து கொள்ள வேண்டும், அடுத்தவங்க வந்து மேக்கப் பண்ணி விட மாட்டாங்க. அதனால முதல்ல கல்யாண விருந்து நடக்குது. கல்யாண விருந்துக்கு போய் கல்யாணம் வந்து சாப்பிடுகிறவர்கள் பாக்கியவான்கள், முதல் பாயிண்ட். ரெண்டாவது, அதுக்கப்புறம் வெளிப்படுத்தல் 3:20-21. போதும். இப்போ விருந்து சாப்பிட்டாச்சுன்னா என்ன பரிசு கொடுக்குறாரு? இப்போ வசனத்தில் இருக்குது, பதவிதான் பரிசு ஆண்டவர் கொடுக்குறாரு. கல்யாண விருந்து சாப்பிடணும், சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆகணும், தன்னுடைய சரீரம் நல்ல வளர்ச்சி அடையும் போது நல்ல நீதியின் வஸ்திரத்தை ஆண்டவர்கிட்ட வாங்கி உடுத்திக்கணும். உடுத்துறதுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வரிசு என்னன்னு கேட்டீங்கன்னா, சிங்காசனத்தில் ஆட்சி செய்யக்கூடிய பதவி. எப்பா பாருங்க எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. ஆனால் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சாக்கு போக்கு சொல்லி ஓடிட்டாங்க, நான் அதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன், அங்கே போய் பார்க்கணும், இங்கே போய் பார்க்கணும். அதனால்தான் அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் விருந்தை அபாத்திரமாய் போனார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். அப்படியாக முதல்ல ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து நடக்குது. ரெண்டாவது, அந்த கல்யாண விருந்து சாப்பிட்டு தங்களுடைய நீதியின் கிரியைகளை வெளிப்படுத்தி தேவனுடைய சமூகத்திலிருந்து அந்த வெண்மையான வஸ்திரத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். மூன்றாவது என்ன நடக்குது? மூணாவது என்ன நடக்குதுன்னா, வெளிப்படுத்தல் 5:8. எட்டுலேருந்து 10 வரை.
அந்த புத்தகத்தை அவர் வாங்கிய போது அந்த நான்கு ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சிறு மண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிரித்து கொண்டு ஆட்சிக்கு முன்பாக பழக்கமாய் விழுந்து பேசி புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் பார்க்கிறராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சர்வ கோபுரங்களிலும் பாசைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை வேடுவிட்டிருந்து உங்களை இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள்.
போதும். மூணாவது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தேவ சுரமண்டலத்தை வச்சு பாட்டு பாடுறாங்க. கம்பீர சத்தம் உண்டாகும் போது முதல்ல ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தாச்சு. கல்யாணத்தில் விருந்து சாப்பிட்றாங்க. விருந்து சாப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, நல்ல நீதியின் கிரியைகளை வஸ்திரமாக தரித்து கொள்ளுகிறார்கள். மூணாவது, நல்லா சாப்பிட்டாச்சு, நல்லா மேக்கப் பண்ணியாச்சு, அடுத்து மூணாவது பாட்டு பாடுறது. எப்படி ஜெயிச்சதுக்கப்புறம், ஜெயிச்சாச்சு, பதவி பிரமாணம் பண்ணி வச்சாச்சு, அதுக்கப்புறம் பதவியில் உட்கார வேண்டியதுதான். அப்படியாக இவர்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களை எடுத்துக்கொண்டு பாட்டு பாடுகிறார்கள், எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார்கள். அப்போ கம்பீர சத்தத்தை அறிகிற ஜனங்கள் முதல் ஆட்டுக்குட்டியான விருந்து சாப்பிட்றாங்க, அப்புறம் ரெண்டாவது வெண்மையான வஸ்திரத்தை தரிச்சுக்கிறாங்க, மூணாவது வீணையை மீட்டி சுரமண்டலத்தை மீட்டி புதிய பாட்டை பாடுகிறார்கள். இந்த புதிய பாட்டு இல்லாமல் பழைய பாட்டு பாடினா எப்படி இருக்கும், துக்கம்தான் இருக்கும். சொன்னதவே சொல்லிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அது புளிச்சமாவது. அதனால் புதிய பாட்டு இல்லாதவங்களுக்கு பழைய பாட்டு பாடினா துக்கம்தான் வரும். அதனால் புதிய பாட்டை பாடுறதுக்கு முயற்சி எடுப்போம். முதல்ல ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்து சாப்பிட்டா தான் படிப்படியாக எல்லாமே நடக்கும். விருந்தே சாப்பிடாம இருந்து பசியாக இருந்தால் எங்கே பாட்டு வரும், ஒன்றும் வராது, மயக்கம் தான் வரும், கோபம் வரும். அதனால ஆண்டவர் சொல்றார், ஜாதிகள் கோபித்தார்கள், கோபம் மூண்டது. அப்போ வந்து திரும்பி ஆண்டவர் கோபப்படுத்துகிறாங்க, ஆண்டவருக்கு அப்போ தான் கோபமே வருது. அப்புறம் சுரமண்டலத்தை வாசிக்கிறாங்க, அதுக்கப்புறம் சுரமண்டலத்தை சும்மா மட்டும் வாசிக்கிறதில்ல, அவங்க புதிய பாட்டை கற்றுக்கொண்டு அவர்கள் மட்டும் பாடுகிறாங்க. அது கல்யாணம் வந்து சாப்பிட்டு நல்லா மேக்கப் பண்ணவங்க மட்டும் தனியாக உட்காந்து டியூன் போட்டு அவங்க மட்டும் தனியாக சுரமண்டலத்தை வச்சு அவங்க மட்டும் தனியாக ஒரு பாட்டு பாடுறாங்க. அடுத்தவங்களுக்கெல்லாம் புரியாது. சிவன் குமாரதி என்ன பண்ணுறான், பாபிலோன்லேருந்து பாடும்போது நாங்கள் அந்நிய தேசத்தில் அந்த பாட்டை பாட முடியாது, எங்களுடைய சொந்த தேசத்தில் தான் நாங்கள் போய் பாடுவோம். அப்படி சொந்த தேசத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க, இப்போ பாடுறாங்க. அடுத்தவனுக்கு அது புரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் தனித்தனியாக தான் இருதய கதவை திறக்கும் போது தான் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போ குரூப்பாக உட்காந்து சாப்பிட்றதில்ல, தனித்தனியாக தான் அந்த கல்யாண விருந்து சாப்பிட்றாங்க. அதே மாதிரி குரூப்பாக வந்து ஒவ்வொருத்தரும் அந்த வெண்மையான வஸ்திரத்தை தரிச்சுக்கிறதில்ல, ஒவ்வொரு மனுஷனும் தனித்தனியாக ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து நீதியின் கிரியைகளை செய்து தான் அந்த நீதியின் வஸ்திரங்களை தரிக்கிறாங்க. அதே மாதிரி மூணாவது தேவ சுரமண்டலங்கிறது ஒவ்வொருத்தருடைய சுரமண்டலம் அவன் தான் வாசித்து பழகிறான். சுரமண்டலம் வந்து அநேகருக்கு புலம்பலாக மாறுகிறது. அப்போ அந்த 144,000 பேர் மட்டும்தான் பாடக்கூடிய பாட்டை வந்து கற்று அவங்க மட்டும்தான் மாற்றி மாற்றி சொல்லி கொடுத்து அவங்க மட்டும் பாடிக்கிறாங்க. அப்போ எல்லா ஜனங்களுக்குள்ளே இந்த தேவனுடைய ஜனங்கள் இருந்தாலும் கூட இவங்க அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாமே ரகசியமாக தான் நடக்குது. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து இருதயத்தில் நடக்குது, நீதியின் வஸ்திரங்களை தேவனுக்கு முன்பாக நீதி செய்து அந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், இருதயத்தில் சுரமண்டல ராகங்களை வாசிக்கிறார்கள், அந்த புதிய பாட்டை அவர்களாகவே சுரமண்டலங்களை மீட்டு பாடுகிறார்கள். அது புதிய பாட்டு என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டு, மோசையின் பாட்டு, இந்த ரெண்டு விதமான பாட்டையும் பாடுறாங்க. அப்படின்னா மோசையின் உடன்படிக்கையினால் வர ஆசீர்வாதங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கையினால் வர ஆசீர்வாதங்கள், அதுதான் பாட்டு. அப்படியாக மூன்றாவதாக இப்படி பாட்டு பாடுறாங்க. நாலாவது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சகரியா 10:1-4 சகரியா 10:1-4
சொல்லுகிறவர்கள் பொய்யை தருத்திருந்தார்கள். சொப்பனக்காரன் வீணானதை சொல்லி வேதமாக தேர்தலும் பண்ணினார்கள். ஆகையால் ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறி மேய்ப்பு இல்லாததினால் சிறுமைப்பட்டார்கள். மேய்ப்பருக்கு புரோதமாக என் கோபம் மூண்டது. கடாக்களை தண்டித்தேன். சேனையின் கர்த்தர் யூத வம்சத்தார் ஆகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். அவர்களில் இருந்து கோடிக்கல்லும் அவர்களிலிருந்து கூடார முறையும் அவர்களிலிருந்து விட்ட விடும் வரும்.
அப்போ பின்மாறி மலைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பின்மாறி காலத்து மலையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மலையை கட்டளையிடுவார். இங்க பின்மாறி மலைக்காக ஆண்டவர் சொல்லியிருக்காரு. பின்மாறி மலைக்காக அவங்க அவங்க தனித்தனியா காத்திருக்கணும். ஆனால் முன்மாறி மலை வரும்போது எல்லாரும் ஒன்றாக இருந்து கூடி காத்திருந்தாங்க. 120 பேர் மேல் வீட்டில் கூடி இருந்து காத்திருந்தாங்க. அது முன்மாறி மலை. ஆனால் அந்த முன்மாறி மலையை இன்னைக்கு முன்மாறி மலையினுடைய பரிசுத்தாவியினுடைய வரங்கள் கிருபைகள் என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த அந்நிய பாஷை ஒன்று தான் இருக்குதே ஒழிய வேறு ஒன்றும் காணும். எல்லாம் காணாம போச்சு. ஆனால் முன்மாறி மலையே என்னமோ பெப்பளத்தான் பெப்பளத்தான் பேசிகிட்டு இருக்காங்க. கொன்னவாயை பேசுகிற மாதிரி திக்கி திக்கி பேசிகிட்டு இருக்காங்க. யாருக்கும் புரிய மாட்டேங்குது. முன்மாறி மலை அப்படி இருக்கும்போது எப்படி இவங்கெல்லாம் பின்மாறி மலைக்கு போக முடியும்? அப்போ யார் முன்மாறி மலையை பெற்று அதனுடைய கிருபை வரங்களையும் அதனுடைய ஆசீர்வாதங்களையும் பரிசுத்தாவியினுடைய ஆசீர்வாதங்களை யார் பெற்று இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் பின்மாறி மலைக்கே போக முடியும். அப்போ முன்மாறி மலைக்கு போகிறதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஓய்வு நாள் பிரயாண தூரத்தை கடந்து எருசலேமில் வந்து காத்திருந்தார்கள் இருக்கு. அதே மாதிரி முன்மாறி மலையை பெற்றுக்கொண்டவர்கள் பின்மாறி மலைக்கு என்ன பண்ணுன்னா, ஓய்வு நாள் பிரமாண தூரத்தை கடந்து வந்து, அப்படின்னா ஓய்வு நாள் பிரமாணத்தை கை கொண்டால் மட்டும்தான் அவன் தேவனுடைய வார்த்தைக்கிட்ட வர முடியும். ஓய்வு நாளாக கை கொள்ளாதவன் எவனும் எருசலேமில் வர முடியாது. அப்படி வந்து அவர்கள் தனித்தனியாக இருந்து காத்திருக்கும் போது அவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு? மலையை கட்டளையிடுகிறார். அப்போ சுரூபங்கள் அபத்தமானதை சொல்லிட்டு இதெல்லாம் கிறிஸ்தவங்களை பற்றி சொல்லுது. கிறிஸ்தவங்களை இப்படி பண்ணதுனால ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறி மெய்ப்பெண் இல்லாததினால் சிறுமைப்பட்டார்கள். நிறைய சபையிலிருந்து நீ ஜனங்க இந்த சபையிலேருந்து அந்த சபை அந்த சபையிலேருந்து இந்த சபை இங்கே உபதாஸ் தெரியல அங்கே சத்தியம் தெரியல இங்கே இது நடக்குது அங்கே அது நடக்குன்னு எதையாவது ஒன்று சொல்லிட்டு ஜனங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. காரணம் என்னன்னா தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறது இல்லை, சிந்திக்கிறது இல்லை. ஆனால் மெய்ப்பர்கள் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால மெய்ப்பர்களுக்கு குரோதமாக என் கோபம் உண்டது. இதை தான் வெளிப்படுத்தின புத்தகத்தில் சொல்லுது, ஜாதிகளுக்கு கோபம் உண்டது அப்பொழுது எனக்கும் கோபம் உண்டதுங்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? யூதா வம்சத்தாரை தமது மந்தையாக விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். அப்படின்னா ஆவிக்குரிய யூதர்களாக இருக்கிறவர்களை ஆண்டவர் நல்ல சிறந்த குதிரையாக ஊழியத்திலே நிறுத்துகிறார். அவர்களிருந்து எல்லாரும் புறப்படுறாங்க. ஆட்சி செய்கிறவர்கள் எல்லாரும் ஆவிக்குரிய யூதனுடைய முறையிலிருந்து தான் வருவாங்க. அப்படின்னா யூதனுடைய முறைன்னு ஒன்று பைபிளில் இருக்குது. அது ஆவிக்குரிய முறையில் பின்பற்றினா அது புறஜாதியாக இருந்தாலும் சரி எழுத்தின்படி யூதனாக இருந்தாலும் சரி யார் வேணாலும் அந்த வரிசைக்கு வரலாம். அப்போ அந்த யூதருடைய முறையில் நம்ம வந்து பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். அப்படி பின்பற்றும் போது அவர்கள் 144,000 வரிசையில் வந்து நிற்கலாம். இப்படியாக 4வது பாயிண்டாக என்ன நடக்குதுன்னா, முன்மாறி மலையை பெற்றுக்கொண்டவர்களுக்கு பின்மாறி மலை தயாராக இருக்கிறது. அந்த பின்மாறி மலையை அவர்கள் தனித்தனியாக இருந்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். 5வது காரியம், இதெல்லாம் எப்படி கம்பீர சத்தத்தில் நடக்கிற காரியம் இதெல்லாமே. 5வது காரியம் லூக்கா 17:28-37 லூக்கா 17:28-37
நாட்கள் நடப்பது போல நடக்கும். ஆகும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், வெட்டார்கள், கட்டினார்கள். சோதனையிலிருந்து புறப்பட்ட நாளிலே வானத்தில் இருந்து அக்கினியும் கடலும் வசித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்த நாளிலே வீட்டில் ஏறி போவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இரண்டாமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கும் புண்ணிக்கு திரும்பாமல் இருக்க கடவன்.
அதுக்கப்புறம் நம்ம வாசிப்போம். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போல நடக்கும் அப்படின்னா ஜனங்கள் புசித்தார்கள், நல்லா சாப்பிட்றாங்க. யாரு முக்கியமாக கிறிஸ்தவனை தான் சொல்லுது, மற்றவங்களை இல்லை. குடித்தார்கள், நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா குடிக்கிறாங்க. கொண்டார்கள் அப்படின்னா ஆமாம், நல்ல சொத்துக்களை வாங்கி குவிப்பாங்க. ஆண்டவர் வர்றாரு வர்றாருன்னு சொல்லுவாங்க, வந்தால் போக முடியாத அளவுக்கு எல்லா அஸ்திபாரமும் போட்டு வச்சுருப்பாங்க. விற்றார்கள், தேவையில்லாத பொருள்லாம் விற்றுவாங்க. நட்டார்கள், ஆமாம் கட்டினார்கள். லோத்து சோதனை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்தில் இந்த அக்னியும் கந்தம் வரிசித்து எல்லாரையும் அழித்து போட்டது. இப்படி இருந்து எல்லாத்தையும் அன்னைக்கு வானத்தில் தக்கணி வந்து அழித்து போட்டது. அதுபோல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கின்றார். அப்படின்னா நோவா ஜலப்பிரளயத்தில் வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு, ஆனால் லோகத்தினுடைய காலத்தில் கண்ணு மூடி முடிஞ்சிருப்பே எல்லாம் நடந்து போச்சு. அப்போது இப்போ லோகத்தின் நாட்கள் நடந்தது போல நடக்கும், நோவாவின் நாட்கள் நடந்தது போல நடக்கும். அப்படி நடக்கும்போது அந்நாளிலே 31 வசனம், அந்நாளிலே அதுக்கு அடுத்தது போடு 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 வீட்டின் மேல் இருக்கிறவன் வீட்டில் உள்ள பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்ப வீட்டின் மேல் வீட்டில் இருக்கிறவன் கீழே இறங்கினானா என்ன நினைச்சுக்கணுமாமா, நினைத்து கொள்ளணும். என்ன அர்த்தம், இப்ப ஃபில் அப் த பிளாங்க்ஸ். இல்ல, வீட்டின் மேல் இருக்கிறவன் கீழே இறங்கக்கூடாது, இறங்கினா லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளணும். அதே மாதிரி வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பக்கூடாது, அப்படி பின்னிட்டு திரும்பினானா அவன் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ள வேண்டும். ஆமாம், உப்பு தூண் ஆயிரும், அது கரெக்டு. ஆனால் உப்பு தூண் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும் அதுதான் இப்போ கேள்வி. ஆமாம், எல்லாருக்கும் பொருள் காட்சி. அப்படின்னா மேல் வீட்டில் இருக்கிறவன் கீழ் வீட்டுக்கு இறங்குறதுனா என்ன அர்த்தம், என்ன அனுபவம், பரிசுத்தாவியை பெற்றவர்கள், முன்மாறி பரிசுத்தாவியை பெற்றவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் அந்த பரிசுத்தாவியினுடைய ஆலோசனையிலிருந்து கீழே வரக்கூடாது. அவன் மேலே அப்படியே நிற்கலாம், அதை ஒன்றும் தப்பில்லை. மேலே போனால் பின்மாறி மலைக்கு போகலாம். ஆனால் மேல் வீட்டு அனுபவத்திலேயே அப்படியே இருந்தானாலும் கூட அவன் நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கலாம். ஆனால் அந்த மேல் வீட்டு அனுபவமாகிய பரிசுத்தாவியினுடைய ஆலோசனையிலிருந்து கீழே இறங்கி வந்தானா அவன் எல்லாத்துக்கும் பொருள் காட்சி தான். ஆமாம் ஆமாம், எல்லாத்துக்கும் பொருள் காட்சி தான். அதே மாதிரி வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமல் இருக்க கடவன். ஊழியம் செய்கிறவன் அவனுக்கு என்ன தரிசனம் கொடுத்தாரோ அதை மட்டும் தான் பார்க்கணும். அதை விட்டு போட்டு ஊழியத்தில் வருமானம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு சபையை கொஞ்சம் இடித்து கட்டலாம், கொஞ்சம் பெருசாக பண்ணலாம், கொஞ்சம் பிரான்ச் எல்லாம் உருவாக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரவுண்டு ஊழியத்துக்கு போயிட்டு வந்து ஒரு ரவுண்டு நம்ம சர்ச்சுக்கு ஊருக்கு போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி வந்தானா லோத்தின் மனைவி தான். அப்படின்னா இவனும் பொருள் காட்சி தான். ஏன்னா ஆண்டவர் கொடுத்த வேலை ஒன்று, இவன் திரும்பி திரும்பி வந்து ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறான். எதுக்கு இவருக்கு இந்த வேலை, இவரு தான் என்ன போக போகிறாரு, அங்கே அமெரிக்காவுக்கு போக போகிறாரு, ஆஸ்திரேலியாவுக்கு போக போகிறாரு, இது யார் அனுபவிக்க போகிறான்னு இவருக்கு தெரியாது. ஆனாலும் ஜாக போகிற நேரத்தில் ஆசை யார் விட்டது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவனாலாம் திட்டிக்கு கிளம்பாம். அப்படி ஊழியத்தில் இருக்கிறவன் பின்னால் வரக்கூடாது, மேல் வீட்டில் இருக்கிறவன் திரும்ப வரக்கூடாது. அப்படி வந்தானா என்ன நடக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மற்றெல்லாம் பார்ப்போம். ஆதியாகமம் 19:17. போதும், ஆண்டவர் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து விடுறாரு. தேவதூதர்களை வச்சு இந்த பாவ உலகத்துல இருக்காத, அக்கிரம உலகத்துல வாழாத, ஆண்டவர் ரட்சிப்பு கொடுத்து கையை பிடிச்சி வெளியில வா வா வான்னு சொல்லி சோதாகுமாரை விட்டு வெளியில கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்து விடுறாரு. ஜீவன் தப்ப ஓடிப்போனா பின்னிட்டு பாராதே, ஓடிப்போன்னு சொன்னா என்ன ஆகுது? எல்லா ரட்சிப்பு எல்லாம் பெற்றுட்டு, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றுட்டு என்ன ஆகுது? எல்லாம் கையில இருக்குது. ஆனா இப்படி பார்க்குறோம், இப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது? எல்லா ஆசீர்வாதம் கையில் இருக்குது. ஆனால் அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த ஆசீர்வாதத்தோட அவன் அப்படியே ஒப்பு தூணா மாறிடுறான். இந்த சமபூமியில் எங்கும் இல்லாது கிறிஸ்தவ சமுதாயத்தில் எந்த ஒரு எல்லையிலையும் நீ நிற்காத, நேராக நீ ஓடிப்போ. எங்க? மலைக்கு ஓடிப்போ. மலைக்கு ஓடிப்போனா மேலான அனுபவத்துக்கு நீ ஓடிப்போ. ஆதியாகமம் 19:26. கையில் எல்லாம் இருக்குது, எல்லாம் விடுறதுக்கு மனசு இல்லாமல் இருக்குது. ஆனாலும் ஐயோ இத்தனை விட்டுட்டு வந்தோமே அப்படின்னு திரும்பின ஒரு திரும்பு, அவ்வளோதான். அது இன்னைக்கு ஆண்டவர் அடையாளமாக அதை வச்சிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு தான் ஞானார்த்தமாக அதை ஆண்டவர் அன்னைக்கு செஞ்சிருக்காரு. இன்னைக்கு இருக்குது. மத்தேயு 5:13-16. மத்தேயு 5:13-16. போதும் போதும், இங்கே வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள் இருக்குது, அது நீதியின் கிரியைகள். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு, அப்ப நற்கிரியா வெளிச்சம்னு அர்த்தம். அந்த வெளிச்சம் எப்படி எப்படி வருதுன்னா, ஒன்று விளக்கு வெளிச்சம். விளக்கு வெளிச்சங்கிறது நம்முடைய தரிசனம், அதான் விளக்கு வெளிச்சம். அப்புறம் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்புனா என்ன அர்த்தம்? எப்படி நீ நம்ம பூமிக்கு உப்பாக இருக்க முடியும்? உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? உப்புனா நம்முடைய சுவையை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். நாம் இனிப்புள்ளவங்களாக இருக்கிறோமா, கசப்புள்ளவங்களாக இருக்கிறோமா, அல்லது ரெண்டாம் கட்டவனாக இருக்கிறோமா என்னங்கிறது நம்முடைய பேச்சிலையும் கிரியிலையும் நாம் வெளிப்படுத்த வேண்டும். அப்படி வெளிப்படுத்தாமல் இருந்தால் என்ன ஆகும்? உப்பு காரம் இல்லை. காரம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? படித்தும் பிரயோஜனம் இல்லை, இவ்வளவு பணம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, இவ்வளவு நல்ல நிலைமையிலிருந்து பிரயோஜனம் இல்லைன்னா அது யாராக இருந்தாலும் சரி அவனை காரி துப்பிட்டு போயிடுவாங்க. அது என்ன போட்டதுன்னா, வழியிலே கொட்டப்படுவதற்கும் மற்றவர்களால் விதிக்கப்படுவதற்கும். ஆமாம், மற்றவன் நம்மளை தூத்தி பேசுவான், நம்மளை தான் வச்சு பரிகாசம் பண்ணி எல்லாமே செய்வான், நம்ம மேலே தான் மற்றவர்கள்லாம் மிதிச்சுட்டு ஏறி போவாங்க. அப்படியாக தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள் உப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், வெளிச்சம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி உப்பு இல்லை வெளிச்சம் இல்லைன்னா அவங்க மற்றவர்களுக்கு பரியாசமாக மாறிவிடுவார்கள். அதனால் மேல் வீட்டிலிருந்து கீழே இறங்கினா மற்றவனுக்கு பரியாசம்தான். ஊழிய தரிசனத்தை விட்டு உலக காரியத்தை பின்னிட்டு பார்த்தானா அவனும் மற்றவர்களுக்கு பரியாச பொருளாக தான் மாறுவான். 2 பேதுரு 2:18-22. பதினெட்டுலேருந்து 22 வரை. மேல் வீட்டிலிருந்து கீழே இறங்கினா அவனை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவனை நாய்ங்கிறாரு பண்ணிங்கிறாரு. மேல் வீட்டு அனுபவத்தை பெற்றிருக்கிறான். ஒரு தடவை பரிசுத்தாவியை பெற்றும் பரம அழைப்பை ருசி பார்த்தும் இனி வாழும் பலன்களை அனுபவித்தும் மறுதளித்து போனானா அவங்க வந்து நாய்ங்கிறாரு பண்ணிங்கிறாரு. அதனால மேல் வீட்டிலிருந்து கீழே இறங்கக்கூடாது. அப்படி இறங்கினவங்க யாராவது இருந்தானா சீக்கிரமாக மேலே ஏறிட்டோம். அப்படின்னா பரிசுத்தாவியினுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அதே மாதிரி வயலில் இருந்துட்டு முன்னிட்டு திரும்பி பார்த்தவங்க திரும்பவும் வயலுக்கு போகணும். அப்படிப்பட்டவங்க ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிட்ட பிரசித்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலாம். அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாக இருக்கும். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியத்தை ஒப்பு கொடுக்கிறது தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான். அந்த காரியத்தை விட்டு போட்டு உலக காரியம் இது கூட கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உலக விதமான காரியங்களுக்கு மனுஷனுடைய காரியங்களுக்கு தலையிட்டால் அவன் பரம பொருளை அறிந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை அவனுக்கு. அதனால் அறியாமல் இருந்தாவே நல்லது. அதனால் தேவனுடைய நியாய தீர்ப்பு ரொம்ப கடுமையாக இருக்குது. அதனால் ஆண்டவர் யாருக்காருக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு அவங்கவுங்களுக்கு தெரியும். மேல் வீட்டிலேருந்து கீழே இறங்கக்கூடாது, வயலிருந்து பின்னிட்டு திரும்ப பார்க்கக்கூடாது. அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா உப்புத்தூணாக மாறிடுவீங்க, மற்றவர்களுக்கு பரியாசத்துக்கு இடமாக மாறுவீர்கள். வெளிப்படுத்தல் 1:7 வசனம்.
பயங்கரமான
வரி இருக்கு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வரும்போது ஆண்டவர் ரகசியமா வந்து விருந்து கொடுக்கிறாரு, கல்யாண வஸ்திரம் கொடுக்கிறாரு, அப்புறம் சுரமண்டலத்தை கொடுக்குறாரு, பாட்டை கொடுக்குறாரு, எல்லாம் ரகசியமாக செஞ்சிட்டு இருக்காரு. இங்கே வரும்போது என்னாச்சுன்னா எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு கூறும்போது அவரை குத்தினவர்கள் காண்பார்கள், அடுத்தவன் பார்க்க மாட்டான். மேலுடனே வருகிறார், எல்லா கண்ணும் அவரை காணும். ஆமாம், குத்துறவங்களை தான் முதல்ல பார்ப்பாங்க ஆண்டவரை. பாருங்க, ஆண்டவருடைய ஜனங்களும் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது குத்தினவர்களுக்கு அடாடாடாடா இப்படித்தானே, இப்படி நம்ம படணும் வசனத்தை, இப்படி தான் நம்ம புரட்டி புரட்டி பார்த்தோம், இப்படி தான் வசனத்தை புரட்டி புரட்டி நம்ம தேவனுடைய வார்த்தையை சிலுவையில் அடித்தோம் அப்படிங்கிறது உடனே புரியுது அந்த நியாயத்துக்கு வரும்போது. ஏன்னா ஆண்டவர் சொன்ன மாதிரி எல்லாமே நடக்குது, நாம் ஒன்று நினச்சிட்டு இருந்தா இப்போ உண்மையாக அந்த சம்பவம் நடக்குது அப்படின்ட்டு தேவனுடைய வார்த்தையை சிலுவையில் அடித்தவர்கள் அவரை காண்கிறார்கள். இது அனைவருக்கும் மனந்திருப்பதுக்கு கடைசி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்து கடைசி நாட்கள் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து ஒரு படுக்கையில் படுத்திருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். அது வந்து லூக்கா 17:33 33 வாசிப்போம். லூக்கா 17:30 போதும். அப்போ இங்க வீட்டின் மேல் இருக்கிறவன பார்த்தா முதல்ல, அப்புறம் வயல இருக்கிறவன பார்த்தா, அதே மாதிரி ஒருவே அப்படியே ஒரே படுக்கையில் ரெண்டு பேர் படுத்திருப்பாங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களாம் நம்ம கணக்கு படிக்கலாம். குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்கள ரெண்டு பேர் புருஷன் மனைவியும் ஆண்டவருக்காக காத்திருக்கிறாங்க. அல்ல, ஊழியக்கார அம்மாவையும் ஊழியக்கார ஐயாவும் வச்சுக்கலாமே. இல்லை இல்லை, வசனம் சொல்லுது, வசனம் சொல்லுது, நான் சொல்லல. அப்படின்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருப்பாங்க. எப்படி பத்து கண்ணிகள் என்ன பண்றாங்க, மணவாளன் வர தாமதிக்கிற போது பத்து கண்ணிகளும் தூங்கிட்டாங்க வச்சிருந்தாங்க. ஆனா பத்து பேரும் தூக்க மயக்கமா இருந்தாங்கல்ல, அதுல அஞ்சு பேர் ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க, அஞ்சு பேர் கைவிடப்பட்டாங்க. அதே மாதிரி ரெண்டு பேர் படுத்திருப்பாங்க, ஒருவன் ஆண்டவர் எடுத்துக்கொள்றாரு, ஒருவனை கைவிடப்படுறாரு. அப்படின்னா வெளியில் இருக்கிற ஆளுக்கு சாதாரணமாக கண்டுபிடிக்க முடியாது, அது அவர் அவர்கள் இருதயத்துக்கு தான் தெரியும். அப்போ ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறார், மனசை முகத்தை பார்க்குறான். அப்படிங்கும் போது ரெண்டு பேரும் பிரசுத்தமாக இருக்கிறாங்க இருக்கிறாங்கன்னு நாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அதில் ஒரு ஆள் ஆண்டவர் எடுப்பார், ஒரு ஆளை கைவிட்டுருவார். வழி இருக்குது, கைவிடப்பட்டாச்சு. நான் படுத்துருக்கு இல்லை, ஞாயிற்று ஐயோ ஐயோன்னு கத்துறது தான், ஐயோ ஐயோன்னு கத்துறது தான். எடுத்துக்கொள்ளவா, எடுத்து எடுத்துட்டு போட்டு, அது பரவாயில்லையா. இப்போ உதாரணத்துக்கு இல்லை, உதாரணத்துக்கு வந்து ரெண்டு பேர்த்து ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்கள புருஷன மனைவியாக இருந்தாலும் கூட, அவருக்கு நீதிமானாக வெளியில் காணப்பட்டாலும் கூட, ஆண்டவர் வரும்பொழுது ஒரு ஆள் தான் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. ஆச்சுங்களா? அப்போ அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்து ஆண்டவரை துதிச்சு ஆண்டவருடைய காரியத்தில் இருந்தால் ரெண்டு பேரும் போக முடியும். திரியை திரிக்கிற இரண்டு ஸ்ரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவர்கள் கைப்பிடப்படுவாள். இது என்ன அர்த்தம்? திரியை திரிக்கிற இரண்டு ஸ்ரீகள், திரியினா ஆமா ஆமா, முதல்ல மாவு போட்டு விட்டு கள்ள வச்சுதான் அப்படியே சுத்துவாங்க கையில. இல்லையா, ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரெண்டு பேர் தான் அந்த திரிக்கு ரெண்டு கைப்பிடி இருக்குது. இப்படி ஒரு ஆள் பாதி எடுத்து கொடுக்க, இன்னொரு ஆள் இப்படி பாதி எடுத்து கொடுப்பாங்க. அப்படி இருக்கிறாங்கல்ல, ரெண்டு பேர்ல ஒருத்தன் ஆண்டவர் எடுத்துக்கொள்றாரு, இன்னொருத்தனை கைவிட்டுறாரு. என்ன காரணம்? இல்லையா, அப்படியெல்லாம் கிடையாது. கல் ஒரே வெயிட்டு தான், இந்த பக்கம் பாதி உள்ள பாதி இன்னொரு பக்கம் ஆள் இருக்கணும். ஆமா, அப்படி ஆமா. சின்ன உறவுனா இப்படி இப்படி திரிச்சிடலாம், பெரிய உறவு பெரிய திரிவைனா ஒரு ஆள் இங்கிருந்து பாதி இப்படி எடுத்து கொடுக்கணும், அந்த பக்கம் இருக்கிறாங்க அந்த பாதி அந்த பக்கம் எடுக்கணும். அப்படின்னா ஒரே தானியத்தை திரிச்சிருக்காங்க, ஒரே கல்லு எல்லாம் இருந்திருக்காங்க. ஆனா அவருடைய இருதய சிந்தனை எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா அப்படி இல்லை. ஒருத்தர் வந்து இதெல்லாம் வந்து ரெண்டு வகையான ஊழியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஒருத்தர் வந்து ஆயிரம் ஆண்டு ஆட்சியினுடைய காரியங்களை சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் வந்து இயேசு கிறிஸ்து ரட்சகராக வந்தார, அற்புத அடையாளங்களை செஞ்சார, இந்த ரட்சகராக இருக்கிறதையே நினைச்சு சிந்திச்சுட்டு இருப்பாங்க. இவங்க என்ன பண்றாங்க, இவங்க இயேசு கிறிஸ்து ராஜாவாக மாறிட்டாரு, ஆயிரம் ஆண்டு ஆட்சின்னு ஒன்று இருக்குது, நம்ம அதில் பங்கடையணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி சிந்தனைகள் மாறுறதுனால ரெண்டு பேரும் ரெண்டு சிந்தனைகள் இருப்பாங்க. ஆனால் தானி ஒன்று தான், வசனம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். ஆனால் இவங்க சிந்தனைகள் ஒன்று பழைய சிந்தனை, இன்னொருத்தருக்கு புதிய சிந்தனை. தேவனுடைய ராஜ்யத்துக்கு உண்டான காரியங்களை சிந்திச்சிருந்தானா எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. இவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு சிந்திக்காமல் ஆண்டவரே 50 ஆத்மா வந்திருக்குது, இன்னொரு 100 ஆத்மா வரணும், இன்னொரு சர்ச்சு பிரான்ச், இன்னும் 4 சர்ச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய வசனத்தை சிந்திச்சுட்டு இருந்தா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரமான்களாக இருக்கிறவங்க தான் ஆண்டவர் முதல் எடுக்கிறாரு. அதே மாதிரி வயலில் இருக்கிற இரண்டு பேர், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். ஆமாம் ஆமாம், அது ஊழியத்தில் ரெண்டு வகையான ஊழியம் இருக்குது. அதான் என்ன ஊழியம், அதான் ரெண்டு வகையான ஊழியம் இருக்குது. ஊழியத்தில் ரெண்டு இருக்குது, ஊழியத்தில் ரெண்டு ஊழியம் இருக்குது. இல்லை, ஆமாம் இல்லை, நான் முதல்ல சொன்னதுலேயே அதுக்கு பதில் பாதி இருக்குது. ஸ்திரீகளில் இருக்கிற அந்த ஸ்திரீகள் வந்து ஸ்திரீகள்னா சபைன்னு அர்த்தம். இங்கே வந்து வயலில் இருக்கிறான்னா ஆண்களை பற்றி சொல்லுது. ஆமாம், ஸ்திரீகள் நான் ஸ்திரீகள் வந்து ரெண்டு ஸ்திரீ இருந்தாங்கல்ல, ரெண்டு ஸ்திரீ இல்லை. ஒரு ஆள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்கிற ஊழியத்துக்காக ஊழியம் செய்கிறான். இன்னொரு ஆள் என்ன பண்ணுறான், இங்கே பூமியில் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக அவன் ஊழியம் செய்கிறான். இப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்காக அவன் ஊழியம் செய்கிறான், இவன் தன்னுடைய ராஜ்யத்துக்காக ஊழியம் செய்கிறான். அப்படி அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஊழியம் செய்கிறான் பார்த்தீங்களா, அவனை தான் ஆண்டவர் எடுக்கிறாரு. ஆ கரெக்ட், உலக பொருள்னா பணம்னு சொல்லி சில பைபிளில் போட்டிருக்குது. அப்போ தன்னுடைய சொந்த விருப்பத்துக்கு வேண்டி ஊழியத்தை எடுத்து செய்கிறவங்க. இப்போ ஊழியம் தான் இன்றைக்கி வந்து வேலை இல்லைன்னா ஊழியம், ரிட்டையர்டான ஊழியம், அப்புறம் பாட்டு படிப்பறலைன்னா ஊழியம், அப்படி வந்து ஒவ்வொரு வகையில் இன்றைக்கி ஊழியம் செய்கிறாங்க. அப்படி தேவனுடைய ராஜ்யத்தை அப்படின்னா உபத்திரவுக்கான ஊழியம், அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்கிற ஊழியத்தை செய்கிறவங்கள ஆண்டவர் எடுத்துக்கொள்கிறாரு. மற்ற ஊழியங்கள் எல்லாமே புளிச்ச மாவனுடைய ஊழியங்கள். இயேசு கிறிஸ்து இரட்சகராக இருந்த சமயத்தில் செஞ்ச ஊழியங்கள், அதனால தான் உடைய நாமத்தினால் அற்புதங்களை செஞ்சோம், அடையாளங்களை செஞ்சோம், எங்களை தெரியாதானா அக்கிரமம் செய்யக்கார ஆண்டு போங்கிறாரு. சிலவங்க சொல்கிறாங்க, உங்களுடைய சமூகத்தில் போஜன பானம் பண்ணினோம், எங்களை தெரியலைன்னா அவனையும் தெரியாதுன்ட்டார். இந்த அஞ்சு கன்னிகள் வந்து என்ன வாங்குறதுக்கு போயிட்டு வந்துட்டு ஆண்டவரே எங்களை திறக்கணும் திறக்கணும்னா உங்களுக்கும் முடியாத அக்கிரம செய்யக்கார போங்கன்ட்டார். அப்படி எல்லா காரியத்திலையும் தெளிவாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறவர்கள் யார் யாரோ அவர்கள்தான் அந்த கம்பீர சத்தத்தில் பங்கடைய முடியும். இதில் கம்பீர சத்தத்தில் இருக்கிற ஆண்டவருடைய காரியத்தில் பங்கடையலைன்னா கம்பீர சத்தத்துக்கு பதில் என்ன கேட்கும், ஐயோ ஐயோன்னு தான் கேட்கும். அப்படி வந்து கல்யாண விருந்தில் பங்கு அடையலைனாலும் அங்கே ஐயோ இந்த சத்தம் கேட்கும். இந்த என்ன இல்லை மெல்லிய வஸ்திரம், அந்த மெல்லிய வஸ்திரம் நீதி நில்லைனாலும் அது ஐயோ ஐயோன்னு தான் கேட்கும். சுரமண்டலம் சொல்லிக்கவே வேண்டாம், இருதயம் எப்படி புலம்பும் பாருங்கள், வெளியில் தெரியாது, சுரமண்டலம் தானாக புலம்பிகிட்டு இருக்கும். அது வந்து அவங்கவுங்களுக்கு தான் தெரியும், அது வெளியில் சொன்னால் நான் அடைய நம்மளுடைய காரியம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருமேட்டு அவங்க சுரமண்டலத்தில் வந்து இருதயத்தில் புலம்பிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அது எல்லா நிலைமையிலையும் எப்போ மனம் திரும்பினாலும் அவங்களுக்கு ரட்சிப்பு உண்டு, அதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். எந்த நிலைமையிலிருந்து மனம் திரும்பினாலும் ஆண்டவர் அவர்களை மீட்டுக்கொள்ள ஆசையாக இருக்கிறார். அப்போ சுரமண்டலத்தை வாசிக்கிறாங்க, சுரமண்டலத்தில் பாட்டு வேறு இருக்குது, அந்த பாட்டு பாடுறாங்க. அப்புறம் முன்மாறி மலையை பெற்றுக்கொண்டவர்கள் பின்மாறி மலைக்கு போகிறாங்க, முன்மாறி மலையை ஒழுங்கில்லைன்னு என்னதான் ஒன்று கிடையாது. முன்மாறி மலையை இருக்கிறவங்க அன்னி பாசம் மட்டும் பேசிகிட்டு இருந்தானா, எல்லாத்துக்கிட்டையும் அவன் பேசி பேசி இப்போ சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், நானும் பப்பளத்தேன் நீயும் பப்பளத்தேன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதுதான். வீட்டின் மேல் இருக்கிறவங்க கீழே இறங்கினானா தீந்தது. நாங்கள் ஒரு காலத்தில் ஊழியம் செஞ்சோம், அற்புத அடையாளம் நடந்துச்சு, ஆனால் இன்றைக்கி இல்லை. ஆனால் வீட்டின் மேல் இருப்பான் அவன் கீழே இறங்கினானே எப்படி சொல்லுவான், அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்புறம் ரெண்டு பேர் படுத்திருப்பாங்க அப்படின்னா பார்த்தா ரெண்டு பேர் சோம்பேறி மாதிரி தான் தருவாங்க, ஆளை பார்த்தா தெரியவே கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் இருதயத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்குண்டான காரியங்களை சிந்திச்சு தியானிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி வந்து ரகசியமாக தான் இதெல்லாம் ஆண்டவர் செய்கிறார். அப்போ இந்த ரகசிய வருகையிலங்கிறது அவரவர்கள் ரகசியமாக தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றி தேவனுடைய சமூகத்துக்கு போகிறாங்க. நிறைய பேர் மற்றவங்களுக்கு முன்னால் வெளிவாசம் போட்டுக்கிட்டு கடைசி நேரத்தில் ஏமாந்து போயிடுறாங்க. திரியை திரிக்கிறவர்கள் அப்படின்னா வசன வியாக்கியானம் பண்ணுறவங்க, கரெக்டான அர்த்தம். திரியை திரிக்கிறவர்கள்னு சொன்னால் வசன வியாக்கியானம் செய்கிறவர்கள். ஒருத்தர் 1000 ஆண்டு ஆட்சி என்னுடைய வசனத்தை வியாக்கியானம் செய்வார்கள். ஒருத்தருங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் இரட்சகராக வெளிப்பட்டார், நம்மளுக்காக காயங்கள் பட்டார், பாடுகளை பட்டார், ஆண்டவர் அன்பாக இருக்கிறார், இரக்கமாக இருக்கிறார், ஆனால் நியாய தீர்ப்பு வராது, பாவத்தையும் நீதியும் குறித்து பேசுகிற மனசே வராது. அப்படி இருந்து ரெண்டு வகையான வசனங்களை சிந்தித்து தியானித்து கொண்டு இருப்பார்கள். அப்போது தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவங்களை தான் ஆண்டவர் எடுத்துக்கொள்கிறாரு. ஏன்னா இரட்சகராக இருந்தவர் ராஜாவாக மாறிட்டார். இரட்சகராக இருந்ததுக்குண்டான காலம் 2000 வருஷம் முடிஞ்சு போச்சு. அன்றைக்கே சொல்லிட்டாரு, நான் ராஜாவாக வருவேன், வந்தானே நான் கொடுத்த காசுக்கு நீங்கள்லாம் கணக்கு கொடுக்கணும்னு அன்றைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, இந்த இயேசு கிறிஸ்து இரட்சகராக வந்தவர் என்றைக்குமே இரட்சகராக இருக்கணும், இவர் எந்த காரணத்தை கொண்டு ராஜாவாக மாறக்கூடாது அப்படின்னு நிறைய கிறிஸ்தவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பிரபுவாகி அந்த மனுஷன் தூர தேசத்துக்கு போய் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள போகும்போது இயேசு கிறிஸ்து எங்கள் மேல் ராஜாவாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை, அதனால் அவர் இரட்சகராக மட்டும்தான் எங்களுக்கு வேணும். ஆனால் ராஜாவை மாறிட்டு என்னாகும், எல்லாத்துக்கும் ஒரே நியாயத்தை இருக்கிறான். ஆனால் ராஜாவாகாமல் பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் இன்னைக்கு ஆக விடாமல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் அவருக்குன்னே தனி ஆளு இருக்கிறாங்க, அவர் அந்த ஆளுகளை சேர்த்துக்கிட்டு அவர் ராஜாவாக வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிச்சிருவார். அப்படியாக மனதில்லை, மனதில்லைன்னா மனதில் இருக்கிறவன் கொஞ்சம் பேர் இருக்கிறான், அவனை நான் கூட்டிகிட்டு வருவேங்கிறாரு. அப்புறம் வயலில் இருக்கிறவன் ஒருத்தர் 1000 ஆண்டாட்சியினுடைய ஊழியத்தில் இருப்பான், ஒருத்தர் இந்த 2000 வருஷத்தினுடைய ஊழியத்தில் இருப்பான். இப்படியாக இருக்கிற 8 வகையான ஜனங்கள் இருக்காங்க. இந்த 8 வகையான ஜனங்களும் கம்பீர சத்தத்தில் தான் உருவாகிறாங்க. இந்த கம்பீர சத்தம் இல்லைன்னா ஐயோ ஐயோங்கிற புலம்பல் சத்தம் இருக்கும். ஆனால் இவங்க எப்போ மனம் திரும்பினாலும் இவங்க இந்த எந்த வரிசையும் இல்லாமலும் பரவாயில்ல, அக்னி நரகத்தை தப்பிச்சுக்கலாம். சாவு எல்லாத்துக்கும் உண்டு, ஏன்னா கொலைக்கு நியமிக்கப்பட்ட ஆடுகள் தான். உபத்திர காலத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களையும் ஆண்டவர் கொலைக்குதான் நியமிச்சிருக்காரு, யாரும் தப்ப முடியாது. ஆனால் மனம் திரும்பினா, மனம் திரும்பி மறிச்சா அக்னி நரகத்தில் இருந்தாவது நம்ம தப்பிக்கலாம். மனம் திரும்பாமல் போனால் என்னாகும், போனால் ஒன்றுமே கிடைக்காது, அக்னி நரகம் தான். ஆமாம், லூக்கா 17:33
போதும்,
தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான். எப்படியா நம்ம உயிரை காப்பாத்திக்கலாம் சொல்லி நினைச்சிட்டு இருந்தான் நீங்கள, அவன் கண்டிப்பா அவன் இழந்து போயிடுவான். ஆனா இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்கிறான். பாருங்க ஒரே மாதிரி வார்த்தை வருது, இருக்கு அந்த அர்த்தத்தை
கண்டுபிடிக்கிறேன்.
பாதி வந்திருக்குது அப்படின்னா ஒரு மனுஷன் தன்னைத்தானே காத்து கொள்ளணும். ஆ சொல்றீங்களா, கரெக்ட், நீ அது சொன்னது கரெக்டு. உயிரை பெருசாக வந்து மதிக்காமல் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நன்மை செய்கிறதுக்காக தன்னுடைய உயிரை இழக்கிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க உயிர் தருதல அதை திரும்ப பெற்றுக்கொள்வாங்க. ஆனா நான் சாகிறதுக்கே மனசு இல்லை அப்படின்னு சொல்லி உயிரை பாதுகாப்பா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, ஆமா என் ஆத்மாவே நல்லா வளைஞ்சிருக்குது, கோடான கோடி சேர்த்து வச்சிருக்கிறா, கவர்மெண்ட் ஏமாத்தி நடிச்சிருக்கிறா, நீ நல்லா இருந்து புசின்னு சொன்னா ஆண்டவர் அவங்ககிட்ட வந்து கேட்கிறாரு, இன்னைக்கு ராத்திரி உன்னுடைய ஆத்மா உன்னை விட்டு எடுப்படும், அப்ப நீ என்ன பண்ணுவ? அந்த மாதிரி மனுஷன் தன்னைத்தானே முயற்சி செய்து பாதுகாத்து கொள்ள நினைச்சானா அவன் என்னென்ன பாதுகாத்து வச்சிருக்கானோ அத்தனை இழந்து போயிடுவான். ஆனா ஆண்டவருக்காக இழக்கணும்னு நினைக்கிறானா கடைசியா இழக்கக்கூடியது தன்னுடைய உயிர் தான். அதான் தன்னுடைய சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கல அன்பிலும் மேலான அன்பு இல்லை. அப்படின்னா தன்னுடைய ஆத்மாவுக்கு வேண்டி தன்னுடைய சரீரத்தை தியாகம் செய்கிற அன்பை விட மேலான அன்பு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இப்போ வயலில் பிரச்சனையாக இருக்குது, சொத்து தகராறு இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைனா அது சர்வசாதாரணம் பேசிட்டு தன்னுடைய ஜீவனை நிறைய பேர் நஷ்டப்படுத்திடுவாங்க. ஆனால் நம்முடைய ஆத்மாவுக்கு வேண்டி நான் என்னுடைய சரீரத்தை நான் இழக்கிறதுக்கு தயாராக இருக்கேன்னா அது யாரும் வரமாட்டாங்க. அதுதான், அதனால் நம்ம வந்து மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தைக்காக அல்லது நன்மை செய்வதற்காக நம்முடைய ஜீவனை நம்ம இழக்கிறதுக்கு நாம் தயாராக இருந்தால் உயிர்த்தெழுதலில் திரும்பவும் நாம் பெற்றுக்கொள்வோம், அக்னி நரகத்திலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்படுவோம். அதனால் எல்லாரும் எல்லாத்துக்கும் ஆண்டவர் மரணத்தை நியமிச்சிருக்காரு, யாரும் தப்ப முடியாது. மனம் திரும்பி நன்மை செய்து தேசத்திலிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொண்டால் தேவனுடைய சமூகத்தில் ஆசீர்வாதம் பெறுவோம். அப்படியாக நான் கம்பீர சத்தத்தில் எட்டு விதமான காரியங்கள் நடக்குது. அந்த எட்டு விதமான காரியங்கள் இருக்கிறவங்களுக்கு கம்பீர சத்தம், அந்த எட்டு விதமான காரியங்கள் இல்லாதவங்களுக்கு ஐயோ ஐயோங்கிற புலம்பலின் சத்தம். நம்மளுக்கு இருதயத்தில் என்ன சத்தம் கேட்குது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் வீட்டில் போய் சிந்திச்சு தியானிச்சு பாருங்கள். போன வாரம் சொன்னால் எல்லாரும் ஜெபம் பண்ணுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுன்னு சொல்லும்போது ஒன்று ரெண்டு ஆளுகளை காணும். இன்னும் அரைக்கதவை சாத்தி இருதயத்தில் என்ன சத்தம் கேட்குதுங்கிறத கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னு சொல்கிறான். அவ்வளோதான், இந்த ஊரை விட்டே காலி பண்ணி ஓடிடுவாங்க. அதனால் நாம் மற்றவங்களுக்கு முன்பாக நல்லவங்களாக வாழாமல் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நல்லவங்களாக வாழ்ந்தால் போதும். ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறார், மனு சமூகத்தை தான் பார்க்குறான். அதனால் நல்லா ஜெபம் பண்ணுறவங்கெல்லாம் நீதிமான்கள்னு சொல்ல முடியாது, ஜெபம் பண்ணாதவங்க எல்லாத்தையும் பாவிகள்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதனால் மனுஷன் தீர்வு செய்கிற தீர்ப்பு ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக அருவறுப்பாக இருக்கிறது. ஆமாம், மனுஷனுடைய நீதி ஆண்டவருக்கு முன்பாக கந்தையாக இருக்கிறது, அழுக்கான கந்தை. அதனால் தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து நம்முடைய ஆவிக்குரிய சாப்பாடு என்ன, ஆவிக்குரிய வஸ்திரம் என்ன, நம்முடைய இதய சுரமண்டலம் எப்படி வாசிக்குது, என்ன பாட்டு பாடுது அப்படிங்கிறத, என்ன சிந்திக்குது, என்ன தியானிக்குதுங்கிறத நாம் சிந்திச்சு பார்த்தோம்னா ஐயோங்கிற சத்தத்திலிருந்து நம்ம எப்போ வேணாலும் வெளியில் வரலாம். ஆண்டவர் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்துருக்கார், இந்த நல்ல செய்தியை கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார். இப்போ மனம் திரும்பினா கூட நம்முடைய சத்தம் ஐயோங்கிற சத்தத்திலிருந்து விடுதலை ஆகி நாம் ஆண்டவருடைய முகத்தை பார்த்து கம்பீர சத்தத்தை நாம் முழங்கி அந்த மாதிரி இருக்கிற ஆட்களோடு சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.